நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர் கீதா மதிவாணன். ஆஸ்திரேலிய விலங்குகளிலேயே மனிதர்களின் வசிப்பிடங்களில் பயமின்றி புழங்கும் மர வாழ் இரவு விலங்குகள் போசங்கள். இவை குடியிருப்புகளை குறிவைப்பதில் கை தேர்ந்தவை. வீடுகளின் மேற்கூரைகளை பிரித்து உள்ளே இறங்கி அடுக்களையை சூறையாடுவதும் தோட்டங்களை பாழ்படுத்துவதும் குப்பை தொட்டியிலிருந்து குப்பைகளை பீராய்ந்து வெளியில் எரிந்து அசுத்தப்படுத்துவதும் கண்ட இடங்களிலும் கழிவுகளிட்டு நாரடிப்பதுமாக அவற்றின் தொல்லைகள் நம் ஒரு குரங்கு தொல்லைக்கு நிகரானவை. ஒரு அங்குல நீளத்துக்கு பென்சில் மொத்தத்தில் கரும்பச்சை நிறத்தில் காணப்படும் போசம் புழுக்கைகள் நமக்கு சுகாதார கேடு விளைவிப்பவை. ஆஸ்திரேலியாவில் மட்டும் சுமார் 23 வகை போசம்கள் உள்ளன. ஆஸ்திரேலிய போசம்களுள் மிக பெரியது பிரஷ்டைல் போசம் எனப்படும் துரிகை வால் போசம். துரிகை போன்று புசுபுசு என்ற வால் இருப்பதால் இப்பெயர். இரண்டாவது பெரியது ரிங்டெயில் போசம் எனப்படும் வளைய வால் போசம். வளையம் போன்று வளைவான வாளை கொண்டிருப்பதால் இப்பெயர். எல்லாவற்றிலும் மிகச்சிறியது 10 கிராம் எடையுள்ள டாஸ்மேனியன் பிக்மி போசம் எனப்படும் குள்ள போசம். போசம் இனத்தில் உணவு பழக்கம் இனத்துக்கு இனம் வித்தியாசப்படும். துரிகை வால் போசம் ஒரு அணை துண்ணி. கிரேட்டர் கிளைடர் யூகலிப்டஸ் இலைகளை மட்டுமே தின்று வாழும் தாவர உண்ணி. பிக்மி போசமோ ஒரு பூச்சி தின்னி. ஹனி போசம் பூந்தேனை மட்டுமே உண்ணக்கூடியது. போசம் தனது மார்பில் உள்ள வாசனை சுரப்பியிலிருந்து சுரக்கும் செந்நிற திரவத்தால் வாசனை பரப்பியும் ஒளி எழுப்பியும் தன் எல்லைக்குட்பட்ட பகுதியை மற்ற போசம்களுக்கு உணர்த்துகிறது. இவற்றுக்கு மரக்கிளைகளும் பொந்துகளும் பாறை இடுக்குகளும் தான் இயற்கை உறைவிடங்கள் என்றாலும் பெரும்பான்மையானவை வீடுகளின் மேற்கூரைகளையே தங்கள் உறைவிடங்களாக அமைத்துக் கொள்கின்றன. போசம்கள் சில குடும்பமாய் வாழ்கின்றன. குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் இணைந்தே கூடு கட்டுகின்றன. தங்கள் வாளில் கூடு கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சுருட்டி எடுத்துக்கொண்டு வந்து மரக்கிளைகளில் பெரிய கோள வடிவிலான கூட்டை கட்டுகின்றன. உள்ளே புற்களையும் மரச்செதில்களையும் கொண்டு மெத்தை அமைக்கின்றன. போசத்தின் கர்ப்பகாலம் 16 முதல் 18 நாட்கள்தான். அதன்பின் பட்டாணி அளவிலான குட்டிகளை ஈனும். மார்சிப்பியல் இனங்களின் வழக்கப்படி கண் திறவாத அந்த குட்டி தானே முன்னேறி தாயின் வயிற்றுப்பையை அடையும். 4-5 மாதங்கள் தாயின் வயிற்றுப்பைக்குள் பாலை குடித்து வளரும் குட்டிகள் அதன் பிறகு 6 மாதங்களுக்கு தாய் தந்தை இருவரது முதுகிலும் சவாரி செய்தபடி வளம் வருகின்றன. வீடுகளின் கூரைகளில் இருக்கும் விரிசல்களை பெரிதாக்கி உள்ளே நுழைவதும் புகைப்போக்கிகள் வழியே வீட்டுக்குள் பொத்தென்று விழுவதும் புறநகர் பகுதிகளில் சர்வசாதாரணம். அம்மாதிரி சமயங்களில் அவற்றை நெருங்குவது ஆபத்து. எனவே அமைதியாக கதவை திறந்துவிட்டு அவை வெளியேற வழி அமைத்து கொடுத்தல் வேண்டும். இவை மரவாழ் உயிரினங்கள் என்பதால் மரங்கள் மூலம் வீடுகளின் மேற்கூரைகளை எளிதில் அடைந்து விடுகின்றன. இவை வீடுகளை தஞ்சம் புகுவதை தடுக்க விரும்பினால் வீட்டை ஒட்டி உள்ள மரக்கிளைகளை அகற்றுமாறு பரிந்துரைக்கப்படுகிறது. என்ன செய்தாலும் போசம்கள் தங்கள் வீட்டு வளாகத்தை விட்டு போவதாய் காணோம் என்று ஆயாசப்படுபவர்களுக்கு ஒரு ஆலோசனையாய் போசம் பெட்டிகள் பற்றி அறிவுறுத்தப்படுகிறது. இப்பெட்டிகளை மரங்களை ஒட்டி அமைத்து போசம்களுக்கு புதிய குடியிருப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டு வீடுகளின் கூரைகள் பாதுகாக்கப்படுகின்றனவாம். வீட்டின் மேற்கூரைகளில் மின்விளக்கு பொருத்துவதும் இரவு நேரங்களில் தொடர்ச்சியாய் சில நாட்களுக்கு எரிய விடுவதும் மற்றொரு ஆலோசனை. குடியிருப்புகளில் தொல்லை தருவதாகவும் இரவில் தூங்க முடியாமல் கூரைகளில் கொட்டமடிப்பதாகவும் புகார் செய்யப்பட்டால் இவற்றை பிடிக்க சட்டப்பூர்வமான நிறுவனங்கள் நாடு முழுவதிலும் செயல்படுகின்றன. சில நிறுவனங்கள் போசம்களை பிடிப்பதோடு அவற்றால் பாதிக்கப்பட்ட கூரைகளையும் சீராக்கி தருவதாக விளம்பரப்படுத்துகின்றன. அவ்வாறு பிடிக்கப்படும் போசங்களை என்ன செய்வார்கள்? போசங்களை பிடிக்கும் நிறுவனத்தை சார்ந்தவர் சொல்கிறார்.
So I got a call out to trap a possum that had got into someone's roof in town, which is a pretty common problem in Australia. So possums are a protected species in Australia, and the general idea with trapping them is to take them out of the house, then seal the house up and re-release them. But I was actually the next town over when this went off, and I was only alerted by the trap alert that I used on top of the trap, and I used that to ring the owners of the place to deal with the roof and release the possum. So I had no further input into this other than going back a few days later and picking up the trap. But that's it.
பிடிப்பட்ட போசம்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். அவற்றை பிடித்த அன்று மாலையே பிடித்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவுக்குள் விட்டுவிட வேண்டும் என்பது ஆஸ்திரேலிய வனத்துறையின் பொது விதி. தெற்கு ஆஸ்திரேலியாவிலோ அவை முற்றிலும் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் என்பதால் அரசின் அனுமதியின்றி வீடுகளில் பொறி வைத்து பிடித்தலும் கூடாது. ஆஸ்திரேலியாவிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட நியூசிலாந்தில் இவை தொல்லை தரும் பிராணியாக அறிவிக்கப்பட்டு பெருமளவில் வேட்டையாடப்பட்டு வருகின்றன. ஆஸ்திரேலியாவிலும் 1996 வரை வருடத்துக்கு 2 மில்லியன் போசம்கள் அவற்றின் ரோமங்களுக்காக வேட்டையாடப்பட்டுள்ளன. துரிகைவால் போசத்தின் ரோமத்தோடு மிக நேர்த்தியான ஆட்டு ரோமத்தையும் இழைத்து நெய்யப்பட்ட மேலாடைகள், படுக்கை விரிப்புகள், கையுறைகள் போன்றவை மிக பெரும் அளவில் விற்பனையாகியுள்ளன. ஆனால் தற்போது போசம்களை துன்புறுத்துவதோ கொல்வதோ ஆஸ்திரேலியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி குற்றமாகும். நியூ சவுத் வேல்ஸ் விதிகளின்படி குற்றவாளிக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை அல்லது 22,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் அபராதம் விதிக்கப்படும். போசம்களின் இந்த இரவு வாழ்க்கைக்கு காரணம் என்ன தெரியுமா? பூர்வக்குடிகளின் கனவுக்கால கதையொன்று காரணம் சொல்கிறது. பூர்வக்குடி சகோதரர்கள் இருவர் மீன் பிடித்தலில் தேர்ச்சி பெற்றவர்கள். எத்தனை காலம்தான் கரையிலேயே இருந்து கொண்டு மீன் பிடிப்பது? போதுமான மீன்களும் சிக்கவில்லை என்பதால் ஒரு யோசனை செய்தனர். ஒரு பெரிய மரத்தை கூரிய கல்லால் குடைந்து படகு போலாக்கி அதில் கடலில் சற்று தூரம் பயணித்து சென்று மீன் பிடிக்க தொடங்கினர். ஓரளவு பலன் கிடைத்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் கரையிலிருந்து மரக்கிளை ஒன்றை படகின் ஓரத்தில் நிழலுக்காக கட்டி வைத்தனர். அது பாய்மரம் போல செயல்பட்டு படகை வேகமாக இழுத்துச் சென்றது. நிறைய மீன்கள் பிடித்து தங்கள் இருப்பிடம் திரும்பவும் உதவியது. அவர்களுக்கும் அவர்களுடைய ஊரார்க்கும் போக ஏராளமாய் மீன்கள் மிஞ்சின. மிஞ்சிய மீன்களை அருகில் இருந்த குட்டையில் விட்டு சேமித்தனர். மீன் கிடைக்காத காலத்தில் பயன்படுத்தி கொள்ள எண்ணியிருந்தனர். அப்போது ஒரு புதியவன் அவ்வூருக்கு வந்தான். அவன் மீன்கள் இருக்கும் குட்டையை பார்த்தான். தன்னை யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதி செய்து கொண்டு ஒவ்வொரு நாளும் தனக்கு வேண்டிய மீன்களை அதிலிருந்தே திருடியெடுத்து தின்றான். மீன்கள் குறைந்து வருவதை ஊர் மக்கள் கவனித்தனர். திருடன் யாரென்று அறிய மறைந்து காத்திருந்தனர். வழக்கம் போல புதியவன் மீன்களை திருடுவதற்கு இரவு நேரத்தில் வந்தான். மக்கள் அவனை கண்டறிந்து துரத்த ஆரம்பித்தனர். நினைத்தால் நினைத்த உருவை அடையும் மந்திரம் ஒன்று அவனுக்கு தெரிந்திருந்தது. அதை பயன்படுத்தி ஒரு விலங்காக மாறினான். அவன் கையில் இருந்த ஈட்டியை வாளாக்கி அதன் உதவியுடன் வேகமாக மரமேறிக்கொண்டான். மனிதர்களால் ஏற முடியாத செங்குத்தான வழுவழுப்பான மரங்களிலும் அவனால் ஏற முடிந்தது. பார்த்து கொண்டிருந்த ஊர் மக்கள் தாங்களும் ஒரு மந்திரத்தை பயன்படுத்தி அவன் மீண்டும் மனித உரு எடுக்காமல் அதே விலங்கு உருவிலேயே இருக்குமாறு சபித்துவிட்டனர். அன்று முதல் அவனும் அவன் வம்சமும் போசம்களாகி இரவில் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக இறை தேடி வாழும் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தனராம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர் கீதா மதிவாணன்.
நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.